திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரயானி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கலல்களை மனம் மொழி மேகளால் பணிந்து போற்றி திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து வணங்கி கொண்டு அருமையான முறையிலே ஒரு எழில்ஞான பூஜையை நிகழ்த்தி கொண்டு வரும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறுகின்றேன். இப்போது சிந்தனைக்குள்ளே செல்லலாம். 5 தந்திரத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அழகாக நம்ம தவம் என்று சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு அவர் தெளிவாக உணர்த்தி கொண்டே வருகின்றார். பல வகையிலே நமக்கு அவற்றை எல்லாம் தனித்தனியாக எப்படி அதை பின்பற்ற வேண்டும் என்பதையும், அதை பின்பற்றுவோர் அடையக்கூடிய பலன்களையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டே வருகின்றார். அந்த வகையிலே இன்று பக்தன் கிரியை சரியை பயில்வுற்று சுத்த அருளால் துரிசற்ற யோகத்தில் உய்த நெறியுற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குருவருளால் சிவமாகுமே என்று சொல்கின்றார். அந்தனாகிய சீவன் இல்லையா, அந்த உயிரானது சரியை கிரியைகளை பழகி முதல்ல சரியை, அதன் பின்பு பக்குவம் வந்த பின்பு கிரியை, இவற்றை பழகி இறைவன் வழங்கக்கூடிய அந்த தூய திருவருளால் குற்றமற்ற யோகத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் முறையே அடைந்து அங்கங்கே அடையப்பெறக்கூடிய ஞானத்தால குருவின் திருவருளால், கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் குருவருளும் முக்கியம், திருவருளும் முக்கியம். ஆக குருவின் திருவருளால் சித்தம் சிவமாகி விளங்க முடியும் என்று அழகாக இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது. அதாவது சோபான கிரமம் சொல்லுவோம், படிமுறை, அதுல 4 மார்க்கங்கள் நமக்கு அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படி படிப்படியா அப்படி மேலே ஏறிக்கொண்டே வரும்போது குருவுடைய அருளால் சித்தம் சிவமாகி விளங்கும் என்று சொல்லுகின்றார். சிவபெருமான் தான் செய்கின்றார், ஆனால் குருவை அதிட்டித்து செய்கின்றார். குரு வேறு சிவம் வேறு கிடையாது. குருவே சிவம் என கூறின நந்தி என்று நமக்கு திருமூல தேவ நாயனாரே உரைக்கின்றார். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று சிவபெருமானை நேரடியாக குருவாக பெற்ற மணிவாசக பெருமான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்பின் உருகுவன் நாளும் பணி செய்குவன் செம்பொன் செய்மேனி கமல திருவடி முன்பு நின்றாங்கே மொழிவது எனக்கு அருள் என்பினுள் ஜோதி இலங்குகின்றானே. கிரியையில் நின்றால் என்ன கிடைக்கும் பலன் என்று சொல்லுகின்றார். அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இடையரா பேரன்பாக இருக்கலாம், சாயா அன்பாக இருக்கலாம், அகனமர்ந்த அன்பாக இருக்கலாம், அயராக அன்பாக இருக்கலாம். அதான் இடையீடில்லாத அன்பு என்று உரைக்கின்றார். கொஞ்ச நேரம் அன்பு, அப்புறம் இல்ல, அப்புறம் இறைவனை மறந்துடுறது, அப்படி இல்லாம எப்போதும் அவரை இடையீடில்லாத அன்போடு மனம் உருகி கரைதல் அன்பின் உருகுவன் இல்லையா. அந்த இந்த மாதிரி ஒரு நெறியில நிற்கும் போது, கிரியையில் நிற்கும் போது இடையீடா இல்லாத அன்பால மனம் உருகும். நாளும் பணி செய்வன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கல்வி, அதற்கு தகுந்தாற் போல ஒரு பணி என்று நாம் செய்கின்றோம். ஆனால் முக்கியமான பணி, இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கு எது நோக்கம் என்று பார்த்தோம் என்றால், நாள்தோறும் சிவப்பணி செய்வது. ஒரு பழமொழி சொல்வாங்க, இறை தேடுவதோடு இறையும் தேடு என்று. அது மாதிரி சிவப்பணிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம்ம இந்த படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை அந்த பணி செய்தால் போதும், அது பொருள் ஈட்டத்தான் உதவும். ஆனால் சிவப்பணிதான் அருள் ஈட்ட உதவும். ஆக அங்கே நாம் சிவப்பணியை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அத்தகு அனுபூதி மான்களாகிய அந்த கிரியாவான், அந்த கிரியையினரில் இருக்கக்கூடியவர், செம்பொன் செய்மேனி கமல திருவடின்னு சொல்ற, மாற்று உயர்ந்த செம்பொன்னால் செய்யப்பட்ட திருமேனில செந்தாமரை போல் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிக்கு முன்பாக நின்று, முன்பு நின்றாங்கே முழிவது, அங்க நின்று என்ன விண்ணப்பிக்கின்றார் என்றால், அடியேற்கு அருள் செய்ய வேண்டும், எனக்கு அருள் இல்லையா. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இறைவன்ட்ட என்ன கேட்கணும் கூட தெரியாம தேவையற்ற விஷயங்கள், சொல்லப்போனா காமிய பலன்கள். அந்த காமிய பக்தி நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்மளை பூலோகத்துக்கு அனுப்புனவர் அவரு, நமக்கு எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன கொடுக்கணுங்கிறதும் அவருக்கு தெரியும். அதனால அப்படி தெரிந்து அவர் ஒரு ஆணைப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நமக்கு கேட்டு வற்புறுத்துவது மிக மிக தவறு. அது பக்தியே கிடையாது. அது வந்து ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யறது வந்து பக்திக்கு வராது. ஞான நிலைக்கு கொண்டு சென்று முக்தியை பெற்றுத்தராகுது அத்தகு பக்தி எல்லாம். இந்த பரிகாரம் செய்தே காலத்தை கடத்துவார்கள் பலர், அதெல்லாம் நிச்சயமா ஞானத்தை தராது. அப்போ இறைவன்ட்ட என்ன செய்யணும், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இறைவனோட அருள் இருந்தா எல்லாம், அத நமக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகிலே அருள் இல்லாருக்கு அவ்வுலகிலேன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அருள் இல்லைன்னா எதுவுமே நமக்கு சித்திக்காது. ஆகையால் மிகவும் கவனமாக இறைவனிடம் அருள் வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பதை எப்படி என்ன செய்யணும், அழகா சிவந்த திருமேனி தாமரை போன்ற திருவடி அதற்கு முன்பா நின்று இறைவனை நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். சரி, அப்போ அன்போடு சிவபெருமானை பூஜிக்க கூடிய கிரியாவான், அதாவது கிரியை நெறியில் நிற்பவன், இறைவனுக்கு முன் நின்று எனக்கு அருள் செய்கன்னு மட்டும்தான் வேண்டிக் கொள்வான் என்பதை மிகவும் ஆணித்தரமாக நமக்கு இந்த பாடலிலே எடுத்து உரைக்கின்றார். அப்படி இருப்பவர்களுக்கு என்பினுள் ஜோதி இலங்குகின்றானே என்று பாடலை முடிக்கின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உடம்புக்குள்ள இறைவன் வந்து ஒளிமயமாக காட்சி நல்குவார், உள்ளேயே ஜோதிமயமாக இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அவர் நமக்கு எடுத்து உரைப்பது யோகத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். கண்டிப்பாக அவரும் மிகுதியாக யோக நெறியில் தான் நின்றார் என்றும் நாம் பார்க்கின்றோம். அந்த யோக நெறியை பற்றி நமக்கு மிக அழகாக கூறுகிறார். அதாவது யோகம் அப்படிங்கிறது மனத்தை இறைவனிடம் சேர்த்தல். மனம் இறைவன்ட ஒன்றாம நம்ம எவ்வளவு பெரிய பக்தி பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எவ்வளவு பெரிய வழிபாடு பண்ணியும் பிரயோஜனமே இல்லை. நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்ணனேங்கிறது வந்து விஷயம் கிடையாது. இறைவனிடம் நம் மனம் எவ்வளவு நேரம் ஒன்றியது என்பதுதான் அங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஆகையால் இறைவன்ட மனத்தை சேர்க்கணும். அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலியோடு சேர்ந்து அந்த பிராணனை துவாதசாந்தத்துல இருக்கக்கூடிய சிவத்தோடு சேர்த்தல். மூலாதாரத்துல இருந்து துவாதசாந்தத்துக்கு கொண்டு போய் சேர்த்தல் இந்த பிராணனை. இது நம்ம ஏற்கனவே மூன்றாம் தந்திரத்திலையும் நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம். இப்போது அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரி இருந்தாற்போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலும் ஆமே என்று சொல்லுகின்றார். நமக்கு எத்தனை ஆதாரம் இருக்கு, ஆறு ஆதாரம், மூலாதாரம் தொட்டு ஆறு ஆதாரங்கள். அதன் வழியாக மேலே ஏறி சென்று நேரான இடமான இந்த புருவ மத்தியில பொருந்தி மரத்தடி இருக்கிற மாதிரி, மரத்துல ஒரு தடி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் கூட அசையாமல் அந்த இடத்துல தன்னோட ஆன்மாவை இருத்தி சொரியினும் தாக்கினும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாக்குதல் அப்படின்னா மோதுதல், சொரிதல் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஊன்றி கீறுதல், அப்படிலாம் இல்லாம நிறுத்தப்பட்ட தூண் மாதிரி. துண்ணென்று உணரான்னு சொல்ல, துணுக்கு அப்படின்னு உணராம குறிய அறிவாளர் லட்சியமாக நம்முடைய லட்சிய பொருளாகிய நேயத்தை அழிந்த வேண்டும் அப்படின்னு யாரு அதை அழிந்தி அறிகின்றார்களோ அழுந்த மாதிரியே அவங்களுக்கு வீடு வேறு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நெறி வழியே சென்றுன்னு சொல்றதுதான் அந்த ஆறு ஆதாரங்கள். நேர்மையுள் ஒன்றுங்கிறது அந்த புருவ நடுவுல ஒன்றுதல், தறி இருந்தார் போல்ங்கிறது தான் அந்த மரத்தடி, அது மாதிரி அது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மனோலயம் உண்டான பின்பாக மனம் உடலை பற்றி ஊர் உணர்ச்சியில பொருந்த கூடாது, அது பொருந்தாது. அதனாலதான் சொரியனும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர் என்று சொன்னது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, ஆக இவ்வாறு அழகாக யோகத்தோட இயல்பை நமக்கு இந்த பாடலில் விரித்து உரைத்தார். ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர் கல்லது, ஊழிதோர் ஊழி உணரவும் தான் ஒட்டான், ஆழி அமரும் அரியையன் என்றுழார், ஊழி முயன்றும் ஓர் உச்சியானே என்று சொல்லுகிறார். யோகம் செய்வதற்குள்ள கால அளவை நமக்கு கூறுகின்றார். ஊழிதோர் ஊழி அதாவது பல்லூழி காலமாக யோகம் பயின்று ஞானம் பெற்றவர்க்கு அல்லால் ஏனையோர்க்கு பல்லூழி ஆனாலும் உணரப்படாதவர் பரமன். ஆழி அமரும் அரி அயன் அதாவது பார்க்கடல்ல பள்ளி கொள்ளக்கூடிய திருமாலும் பிரம்மன் போன்ற தேவர்கள் ஊழி காலம் முயன்றும் அவர்களை நீக்கி இறைவன் விளங்குகின்றார். இப்ப திண்ணன் என்ற பிள்ளை திருநாமம் பிற்காலத்துல கண்ணை இடந்து சிவபெருமானுக்கு அப்பியதால் காரண பெயராக கண்ணப்பர் என்ற பெயரை பெற்ற நாயன்மார், முக்கியமான ஒருத்தர் 63 பேர்ல. அவர் ஆறே நாள் தான், அதுல அவருக்கு சிவம்னா என்னன்னு தெரிஞ்சு ஆறாவது நாள் சிவபெருமான் காட்சி கொடுத்தாச்சு. ஆனா அரி அயன் போன்றவர்களுக்கு ஊழிக்காலம் வரையிலும் அவர்களால் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார். சரி, ஏன்னா அவர் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார் பெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி மும்மூர்த்திகள்ல மூன்றாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனையும் மும்மூர்த்திகளுக்கு மேலாக இருக்க சிவபெருமானையும் ஒன்று என்று குழம்பிக் கொள்ள கூடாது. அந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர் தான் சிவன். பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, ஓவியம் போல உணர்ந்தறிவார்கட்கு நாவினை அணைந்த நடுதறி ஆமே என்று சொல்லுகிறார். எப்படி சிவஞானம் சீவனுக்குள் விளையும் என்று சொல்லுகின்றார். உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்று அறியேன் பராபரமே என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் என்று நமக்கு சிவஞானம் சித்திக்கும். பூவினில் கந்தம் பொருந்திய, பூவில் மனம் எப்படி பொருந்தி இருக்கின்றதோ அது மாதிரி ஜீவனுக்குள்ள சிவமனம் இருக்கு. எப்படி பூனா மனம் இருக்குமோ அது மாதிரி ஜீவனுக்குள்ள சிவமனம் விளைந்தது. அத இந்த ஓவியம்னா சித்திரம், அது அது மாதிரி அசைவற்று தியானிக்க வல்லவர்களுக்கு, அப்படி தியானித்து அறிய வல்லவர்களுக்கு அவங்க உயிர் புணுகு சேர்ந்த நடுதறி போல் ஆகும் என்று சொல்லுகின்றார். இந்த புணுகு பூனை அணைந்த பூங்குழல் மூங்கில் குழாயானது புணுகு மனம் பிறந்த புணுகு பூனை போய் எந்த மூங்கில் குழாய போய் அணைகிறதோ அதுல இந்த புணுகு மனம் இருக்கும். அது மாதிரி சிவம் அணைந்த சீவன் வந்து அழகாக நல்ல அதாவது சிவமனம் பூத்ததுன்னு சொன்ன மாதிரி அந்த சிவஞானத்தை பெற்று விளங்குகிறது. ஆனந்தம் வந்து சிவபெருமான் உடையதுதான், ஆனால் சிவன் வந்து சீவனிடம் எழுந்தருளி வந்து பொருந்துவதால் சீவன் சிவானந்தத்தை பெறுகிறது. சிவபெருமானுடைய கைங்கரியத்தால் அவருடைய கருணையால் இந்த முக்தி நிச்சய பேருரை அதுலயே பல இடத்துல இந்த திருமந்திரம் எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு திருமந்திர பாடல் இது. உய்ந்தனம் என்பீர் உருபொருள் காண்கிலீர், கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே தெளிந்திருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூல வித்தாமே என்று சொல்கிறார். உயிந்தனம், அதாவது உயிந்தோம் அப்படின்னு வாய்ப்பறை சாற்றுதிங்கல்ல, யோகத்தான் உறும் பொருளாகிய பரசிவ தரிசனத்தை நீங்க செய்யவில்லை, உரு பொருள் காண்கிலர். நீங்க யோக நிலையில் நின்று அந்த உறும் பொருளாகிய பரசிவத்தை தரிசிக்கவில்லை. அது மாதிரி நல்ல மலரில் மனம் போல உயிருக்குள்ள உணர்வா கலந்திருக்க கூடிய நந்திங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. அந்த பெருமானை சிந்தை பொருந்த தெளியணும், அப்படி தெளிந்து அறியாமை நீங்க பெற்றால், இருள் நீங்கினால் என்று, இருள்னாலே அறியாமை ஆணவன் தான், சைவ சித்தாந்தம் அதை நமக்கு அழகா எடுத்துரைக்குது. அது நீங்க பெற்றால் முந்தை பிறவிக்கு மூல வித்தாமி அப்படின்னு சொல்றாரு. இடைவிடாது வரக்கூடிய பிறவி நோய்க்கு அது மூல விதையாக இருக்கும், நீங்கள் இங்கனம் வாழ்வது என்று சொல்லுகின்றார். சரி, பிறவிக்கு வித்தாகும்னு சொன்னது நோய்க்கு மருந்து அப்படிங்கிறது மாதிரி, அதாவது பிறவியை அறுப்பதற்கு அது வித்தாகும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறியாமை நீங்குதல் வந்து பிறவிக்கு ஆணிவேராகும் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. பாடலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தொடு பாடலும் எண்ணன் கலையும் பழித்தலை பாச பிறவியும் நீங்கா வழித்தலை சோமனோடு அங்கி அருக்கன் வழித்தலை செய்யும் பகை உணர்ந்தேனே என்று சொல்லுகிறார். பிறவி எதால் நீங்கும்? நிச்சயமாக பாசஞானத்தால் நீங்காது, பதிஞானம் ஒன்றால் தான் நீங்கும். இப்போ எழுத்தோடு பாடல் எண்ணன் கலை அப்படின்னு சொல்றார். இலக்கணம், இலக்கியம், 64 கலைகள், இவற்றின் மூலம் விளையக்கூடியது பாசஞானம். ஆக அந்த பழித்தலை பாச பிறவின்னு கொடுத்திருக்கிறார். அந்த பழியினால் தலைப்பட்ட பாசத்தால் விளையக்கூடிய பிறவியானது இதால் நீங்க நிச்சயமாக பாசஞானத்தால் நீங்காது. ஆனா முறையாக சோம மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம் அவற்றின் வழியாக அழகாக இவற்றை பேதித்து உயரே செல்லக்கூடிய யோக முறையை நான் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ கலை நூல்கள் எல்லாமே, கலைஞானம் எல்லாமே பாச ஞானம் என்று உணர்த்துகின்றார். வேத சாத்திர மிருதி புராண கலைஞானம் விரும்பசபை வைகரியாதித்திரங்கன் மேலா நாத முடிவான எல்லாம் பாசஞானம். இவையெல்லாம் பாசஞானம் தான், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப இறைவன் வந்து உயிரிடம் மலரின் கண் மனம் போல உணர்வாக கலந்திருக்கின்றார். அதை உணர்ந்தால் இந்த ஆணவ காரியமாகிய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கினால் பிறவிக்கு மூலமாகிய, அதாவது அந்த வித்து இல்லையா, அந்த பிறவிக்கு மூலத்தை நீக்கக்கூடிய மருந்து விதையாகும் என்று அழகாக உணர்த்துகிறார். விரும்பி நின்றே செய்யின் மெய் தவறாகும், விரும்பி நின்றே செய்யின் மெய்யுறையாகும், விரும்பி நின்றே செய்யின் மெய்தவமாகும், விரும்பி நின்றே செய்யின் விண்ணவன் ஆகுமே என்று கூறுகிறார். ஏதாவது ஒன்றை செய்யணும்னா யாராவது சொல்லுதாங்களேன்னு அவங்களுடைய வற்புறுத்தலுக்காக செய்யாதீங்க, நீங்களே விரும்பி நின்று செய்யுங்க என்று ஒரு முக்கியமான விஷயம். அது சுவாமிய வந்து நம்ம விரும்பிதான் அவருக்கு எதுனாலும் செய்யணும், கட்டாயத்தின் பேரில் செய்யவே கூடாது, மனம் ஒன்றி விருப்பி செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த யோகத்தை உள்ளன்போடு செய்பவர்கள் உண்மை தவம் உடையவர்கள், மெய்த்தவம் உடையவர்கள். அந்த அவர்களுக்கு குரு உபதேசமாகிய தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் கிட்டும். அவர்களுக்கு உண்மை தவமும் உள்ளதாகும். இம்மையே மண்ணில் வாழும் விண்ணவன் ஆகலாம், இல்லையா ஜீவன் முத்தராகலாம் என்று அழகாக கூறுகிறார். அப்ப யோகத்துல கண்டிப்பாக விருப்பவன், யாரோ யாருக்கோ தான் யோகம், எங்களுக்கும் யோகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்ம முறைப்படி இவற்றை எல்லாம் பின்பற்றினால், இன்று நாம் தொலைக்காட்சியிலும் நாளிதழிலையும் பார்க்கிறோம், எவ்வளவு தவறுகள் இழைக்கப்படுகின்றன என்று. அந்த தவறுகள் எல்லாம் இழைக்கப்படாமல் பாதுகாக்கப்படலாம். அதனால யோகத்துல விருப்பம் இருக்கணும், அதை இடைவிடாது இயற்றுவதற்கு உறுதி வேணும். போய் கத்துக்கிடலாம், ஆனா தொடர்ந்து அதை பின்பற்றுவதற்கு உறுதி வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு இதிலே உணர்த்தி இருக்கின்றார். பேனில் பிறவா உலகருள் செய்திடும் காணில் தனது கலவியுளை நிற்கும் நானில் நரக நெறிக்கே வழி செய்யும் ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே என்று சொல்கிறார். உடம்புல சூடு மாதிரி உயிர்ல கலந்திருக்கின்றார். ஊனில் சுடும் அங்கி உத்தமன் தானே அப்படின்னா உடம்புக்கு எப்படி ஒரு சூடு இருக்கோ அதே மாதிரி உயிர்ல உத்தமனாகிய சிவபெருமான் கலந்து இருக்கின்றார். சரியா? அப்ப அவரை வந்து பேணுதல் அப்படின்னா இடைவிடாது தியானித்தல் அப்படி செய்தால் பிறவா உலகு அருள் செய்து அண்டர்லைன் பண்ணிடணும் இந்த பாடல் எல்லாம். அப்ப நமக்கு இடைவிடாது தியானம் செய்தால் வீட்டுலகை நமக்கு அளிக்கின்றார். காணில் அப்படின்னா தரிசித்தால் அர்த்தம். அப்ப தரிசனம் செய்தால் தனது கலவியுளே நிற்கும் அத்துவிதமாக கலர்ந்து நிற்பார் இல்லையா, அப்படி ஒன்று நிற்கிறது. நானில் நரக நெறிக்கே வழி செய்யும் இதெல்லாம் இறைவனை நினைப்பதற்கும் காண்பதற்கும் ஞானமுற்றால் அந்த ஆன்மாக்களை இறைவன் நரகத்திற்கு அனுப்புவார். நரக நெறி வழி செய்யும், நரக நெறிக்கு தான் போகணும். ஆக நாம் ஒரு கவனமாக இறைவனை இடைவிடாது எண்ணணும் காணணும், அதற்கு நிச்சயமாக கூசக்கூடாது என்பதே ஒரு உன்னதமான கருத்தை இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். ஒத்த செங்கோலர் உலப்பிலி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணிலி சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாம் அத்தன் இவன் என்றே அன்புருவார்களே என்று சொல்லுகின்றார். நேர்மையான ஒத்த செங்கோலர் நேர்மையான செங்கோல் அரசர்கள் உலப்பிலி மாதவர் அதாவது அழிவற்ற முனிவர்கள் எத்தனை ஆயிரம் பேரோ வீழ்ந்துட்டாங்க எண்ணிலின்னு சொல்லியாச்சு, எண்ணற்றவர்கள் எண்ணிலர். இதை அறிந்த சித்தர்கள் தேவர்கள் சித்தர்களும் தேவர்கள் மூவரும் பெருமை அளிக்கக்கூடிய அத்தன் அப்படின்னா தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பரசிவன் தான் அப்படிங்கிறத உறுதி கொண்டு அன்பு செய்வார்கள், அதை உணரணும் அப்படிங்கறத நமக்கு அழகா அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. வேற எதுலையும் கவனச்சிதறல் இல்லாமல் இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் உறுதியோடு என்று உணர்த்துகின்றார். யோகிக்கு யோகாதி மூன்றுல கொண்டு உற்றோர் ஆக தகு கிரியாதி சரியையாம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் மென்றுள் ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன் பக்தியுள் அன்பு வைத்தேனே என்று சொல்கிறார். யோகிக்கு யோகம் கிரியை சரியை அந்த மூன்று நெறிகள் உள்ளன இல்லையா. சரியையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நெறி தான், கிரியையில இருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டு நெறி, இரண்டாவது நெறிக்கு வந்திருந்தாங்க. யோகிக்கு மூன்று நெறி இருக்கிறது. இந்த யோக நெறியை மேற்கொண்டால் இப்ப வந்து சரியைக்கு சாலோகங்கிற முக்தி கிடைக்கும்னு பார்த்தோம், கிரியைக்கு சாமீபம் என்ற முக்தி கிடைக்கும். அதாவது சாலோகம்னா இறைவன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகலாம், ஆனா அவர் ஆண்டான் நாம் அடிமை, ஒரு எஜமானனும் ஒரு பணியாளும் மாதிரி இருக்கலாம். கிரியை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாமீபம் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக அருகில் சமீபமாக இருக்கலாம். அதாவது அது புத்திர மார்க்கம்னு சொல்லுவோம், அந்த ஒரு தந்தையும் குழந்தையும் போல. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லிட்டாரு, கிரியாதி சொல்லியாச்சு, அப்புறம் சரியையாம் அதாவது ஆசை விட்ட சரியை என்ன செய்யும், மேலான கிரியைக்கு வழிவகுக்கும். அப்போ சாலோகம் சாமீபம் பொருந்தினோர் அதாவது சரியை கிரியையில நின்றவர்கள், அப்ப சரியையில இருப்பவர்கள் அதற்கு மேலான கிரியை நெறிக்கு போவாங்க அதுக்கு வழிவகுக்கும். அதுக்கு மேலாக அதாவது யோக நெறி அதுல ஞான ஆதித்தனாகிய ஸ்ரீ பரமேஸ்வரனிடம் செய்யக்கூடிய பக்தியுள் அன்பு வைத்தேன். அப்படின்னு சொல்றாரு. பக்தியுள் அன்பு, பக்தியே அன்புதான், பக்தியுள் அன்பு வைத்தேனே என்று சொல்லுகின்றார். ஆக அந்த சாலோகம், சாமீபம், அப்புறம் சாரூபம், யோக நெறியில் நின்றால் இறைவனை போன்ற தோற்றம் கிடைக்கும். அதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிட்டு அந்த தாகத்தை விட்ட சரியைனா என்னதுன்னா நிஷ்காமிய சரியை. அதாவது இப்ப நான் பாடுறேன், பதிக பாராயணம் பண்றேன்னா பாடிட்டே இருக்கணும், சுவாமி பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் செய்யணும், அதை விட்டுட்டு நான் இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த பதிகம் படிக்கிறேன் அப்படிங்கிறதே அது ஒரு காமிய பக்தி தான். அது மாதிரி நம்ம எல்லா விஷயமும் சொல்லிக்கொண்டு உளவாரம் செய்வது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஆக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த சரியை வந்து சிவப்பணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியைக்கு துணை செய்கிறது. அதுக்கு மேலதாகிய யோகத்துக்குள்ள அதாவது சிவசூரியன், ஆதித்தன்னா சிவசூரியன், சரி, ஆக அந்த சிவசூரியனாகிய அன்பு, அந்த சிவபெருமான்ட்ட அன்பு செய்யறதுக்கு ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. அதனால அவன் வந்து தன்னிடம் அன்பு, தன்னிடம் செலுத்தக்கூடிய அன்பை தருகின்றார். அதாவது அவரிடம் செலுத்தக்கூடிய அன்பில் அன்பு வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு, பக்தியுள் அன்பு வைத்தேன் சொல்றாரு. அது என்னன்னா அவரிடம் செலுத்தக்கூடிய அன்பை இறைவன் எனக்கு தந்து அருளினார், அதை பெற்றுக்கொண்டு அவர் வாயிலாக பெற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி அவரை அடைந்தேன். எல்லாமே அவராலதான், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வது போல. யோக சமயமே யோகம் பல உன்னல், யோக விசேடமே அட்டாங்க யோகமாம், யோக நிர்வாணமே உற்ற பரோதயம், யோக அபிடேகமே ஒன் சித்தி உற்றலே. யோக தீட்சையை பத்தி சொல்றாங்க. யோக நெறியில சமய தீட்சை என்னன்னு பார்த்தோம்னா பல யோக நெறிகளை எண்ணுதல். அப்ப யோக நெறியில் உள்ள விசேட தீட்சை என்னன்னு பார்த்தா அட்டாங்க யோகத்தை செய்தல். யோக நெறியில் நிர்வாண தீட்சைனா பராதரிசனம் பெறுதல். அதில் அபிஷேகம் என்பது, யோக அபிஷேகம் என்பது எண்ணகை சித்தியும் பெறுதல். இப்ப யோகம் பல அப்படின்னு சொன்ன உடனே ஹடயோகம், ராஜயோகம், சிவயோகம் போன்ற பலவற்றை அது குறிக்கிறது. அட்டாங்க யோகம், தெய்யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவும் இருக்கு அப்படிங்கிறது. இந்த பரோதயம் அப்படின்னா சமாதி கண்ணிலிருந்து சகசிரார தாரமாகிய அதுல கூடி கோடி சூரிய பிரகாசமான பராசக்தியை தரிசித்தல். அது மாதிரி ஒன் சித்தின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் சித்தி உற்றலு அப்படின்னு சொல்லி, ஒன் சித்தினா ஒளியை தரக்கூடிய சித்திகள். அதாவது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இது எல்லாத்தையும் குறிக்குது. ஆக யோகத்தை பற்றி நமக்கு திருமூல தேவநாயனார் என்ன உணர்த்தினார் என்று நாம் பார்த்தோம்.